ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் நம்ம வந்து பூத விவேகம் அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்துட்ருக்கோம். இதில் கடந்த வகுப்புகள் மூலமாக 25 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். அதில் கடைசியாக 25வது ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே வெறும் தர்க்கத்தினால அத்வைதத்தை நம்ம வந்து முடிவு செய்ய முடியாது, இது விசாரணை பண்ணி விவேகத்தினால தான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று புரிய வச்சாரு. இப்போ இன்றைக்கு ஸ்லோகம் 26 என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அனாத்ருத்ய ஸ்ருதிம் மௌர்க்கியாத் இமே பௌத்த தபஸ்வினகா ஆபேத்திரே நிராமத்துவம் அனுமானிக்க சக்ஷுசகா. இந்த ஸ்லோகம் இந்த 26 என்ன சொல்றாருன்னா, மூடத்தனத்தால் வேதம் எனும் ஸ்ருதியை மதிக்காமல் இந்த பௌத்த தபஸ்விகள் அனுமானம் அதாவது தர்க்கம் என்பதையே ஒரே ஒரு கண் போல கொண்டு நிராமத்துவம் அதாவது அந்த துக்கமின்மை அல்லது முக்தி இவற்றை நாம் அடைந்து விட்டோம் என்று கருதி கொள்கிறார்கள் அப்படின்னு இங்க சொல்றார். அதாவது இங்க இந்த இது ஏன் வந்து பௌத்த துறவிகளை இங்க அவர் இழுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இங்க அந்த காலத்துல வந்து புத்த மதம் கொஞ்சம் வளர்ந்து வந்த காலம், அதாவது நம்முடைய பாரத தேசம் வந்து சனாதன தர்மத்துல உயர்ந்து மேலோங்கி கொண்டிருந்த காலகட்டங்கள்ல புத்தர் வந்தார். புத்தருடைய உபதேசங்கள் வந்து மக்களிடத்துல நிறைய பாப்புலாரிட்டி ஆச்சு. அதுக்கு என்ன காரணம், புத்தருடைய விஷயங்கள் வந்து மக்களிடத்துல ஏன் பரவியது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்முடைய சனாதன தர்மத்தில் ரிஷிகள் வந்து அத்வைத வேதாந்தத்தை ஆழமாக சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அதிலிருந்து சிலர் வந்து தடம் மாறி துவைதம் விசிஷ்டாத்வைதம் அப்படின்ட்டு இன்னும் சில மார்க்கங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது இருப்பது ஒன்றே, இரண்டற்ற இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்ற அந்த மூல விஷயத்தை வந்து மக்கள் நாளடைவில் அப்படியே விட்டு விலகி இருமைகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்க. இருமைகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டு ஏராளமான மனிதர்கள் வந்து நிறைய இந்த வேள்விகள் யாக யக்னங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கர்ம காண்டத்தின் அடிப்படையில் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ கர்ம யோகிகள்லாம் மாறி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய அந்த கர்ம காரியங்களை செய்கிறதுல ரொம்ப தீவிரமாக ஆர்வம் காட்ட போய் அதில் சில விசமிகள் வந்து உள்ளே புகுந்து அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கர்ம காரியத்திலேயே வந்து பலி கொடுக்கறதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டாங்க. நிறைய பலி கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நிறைய மூட நம்பிக்கைகளை கொண்டு வந்து நம்முடைய சனாதன தர்மத்துக்கு விரோதமாக திணைத்தார்கள். அந்த காலத்தில் வந்து இப்படிலாம் நடந்திருக்கு. நம்ம வந்து நம்முடைய தர்மத்துக்கு விரோதிகள் வந்து முகலாயர்களோ ஆங்கிலேயர்களோ அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய விரோதிகள் வந்து நம்முடைய இந்து தர்மத்திலேயே இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே வந்து மக்களுக்கு வந்து மூட நம்பிக்கையை பரப்பி பணம் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ஒரு கூட்டம் உருவாகி கர்ம காண்டத்தில் மக்களை வந்து மூழ்கடிச்சு அவர்களை வந்து முட்டாள்களாக மாற்றிட்டா நம்ம நிறைய பணம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் தயாராகி அதில் வந்து நிறைய கர்ம விஷயங்களில் புது புது யுக்திகளை கொண்டு வந்து நினச்சிட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா, நிறைய பலி கொடுக்கறதெல்லாம் நடந்தது. அந்த காலத்தில் வந்து நிறைய வேள்விகள் யாக யக்னங்கள் பலி கொடுக்கறது, அதாவது மிருகங்களை பலி கொடுப்பது, அப்புறம் மனிதர்களையே நரபலி கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயங்களெல்லாம் அந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க. மந்திரவாதிகள்லாம் வந்துட்டாங்க, நிறைய மந்திரவாதிகள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக நரபலி, ஆதிசங்கரையே வந்து நரபலி கொடுக்க போனாங்க. இதெல்லாம் கதை இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத தேசத்தில் நிறைய அக்கிரமங்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய சனாதன தர்மத்தில் நிறைய குளறுபடிகள் ஒரு காலத்தில் தோன்றியதுங்க. அப்போ வந்து இருமைகளில் நிறைய பேர் சிக்கிக்கிட்டாங்க. நிறைய பேர் இருமைகளில் சிக்கிக்கிட்டு ஏராளமான தவறுகளை செய்தாங்க. அந்த தவறுகள் எப்படின்னா, சில சமூக விரோதிகளும் அந்த காலத்தில் வந்து நரபலி மிருகப்பலி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு நிறைய கொலை குற்றங்களை சமுதாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல ரெண்டு மதங்கள் வந்து நம்முடைய பாரத தேசத்துல தோன்றியது. ஒன்று வந்து பௌத்த மதம், இன்னொன்று வந்து சமண மதம். இந்த பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் புத்தர், அங்க சமண மதத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர். அப்போ இப்படி இரண்டு பெரிய மகான்கள், பெரிய ஞானிகள் வந்தாங்க நம்ம பாரத தேசத்துல. அவர்கள் வந்து வந்த காலத்துல மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை கொடுத்து இந்த மாதிரி கர்ம காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் மூடர்களுடைய வேலை, முட்டாள்தனமா போய் மிருகங்கள் எல்லாம் பலி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பாவ காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க, நல்லது சொன்னாங்க. அதே சமயம் அவங்க வந்து இந்த மாதிரி கர்ம காரியத்துக்கு விரோதமா மக்கள் போகிறத தடுப்பதற்காக வேதத்தை எதிர்த்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்துல நம்முடைய ஸ்ருதி இருக்கு இல்லையா, வேத சாஸ்திரம். அந்த வேத சாஸ்திரத்துல வந்து நமக்கு இரு பெரும் பகுதிகள் இருக்கு. ஒரு பகுதி வந்து கர்மகாண்டம், இன்னொரு பகுதி வந்து ஞான காண்டம். அப்ப அதுல முதல் பகுதியாகிய கர்ம காண்டத்தை இந்த புத்த மதமும் சமண மதமும் எதிர்த்தது நம்முடைய பாரத தேசத்துலன்னு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து கர்மகாண்டத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நம்முடைய ஸ்ருதியில இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கிற ஞான காண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிட்டார்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய பண்டைய ரிஷிகள் வந்து ஞான காண்டத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சாஸ்திரம் வந்து, நம்முடைய சனாதன தர்மம் வந்து ஸ்ருதியை தான் பிரமாணமா எடுத்துக்குது, சாஸ்திரத்தை தான் பிரமாணமா எடுத்துக்குது. ஆனாலும் அந்த சாஸ்திரத்தின் படி நடப்பதற்கு மனிதர்கள் தயாரா இல்லை, ஏன்னா இடையில தடம் மாறிவிட்டார்கள் என்ற நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்ம காண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கர்ம காரியங்கள்ல மூழ்கி நிறைய வேள்விகள் யஜ்னங்கள்ல மிருகங்களை பலி கொடுக்கிற அளவுக்கு மனிதர்கள் துணிந்து போய் அப்புறம் மிருகங்களையும் தாண்டி மனிதர்களையே பலி கொடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு காலத்துல அப்படிதான் நரபலி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்பவும் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது விடலை. நம்ம வந்து காலங்கள் மாறினாலும் நம்முடைய மனோபாவத்தை மாத்திக்க மாட்டோம் இல்லையா. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அஞ்சு வயசுல ஒரு விஷயத்துல நீங்க குழந்தைக்கு மாத்தலன்னா அது ஐம்பது வயசுல எங்க போய் மாத்திக்க போகுது, அது முடியாது. அது மாதிரி நம்முடைய பதிவுகள் இருக்கு இல்லையா, வாசனைகள் சம்ஸ்காரங்கள், அது பரம்பரை பரம்பரையா வரும். அப்பா மாதிரி பையன், பையன் மாதிரி பேரன், அப்படியே அந்த ட்ரெடிஷன் வந்து மாறவே மாறாது. அதுதான் அந்த மூடத்தனம். அதாவது ஒருத்தர் அந்த மூடத்தனத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அந்த மகனும் அதை ஃபாலோ பண்ணுவான் அப்பாவை பார்த்து. அந்த மகன் அந்த மூடத்தனத்தை ஃபாலோ பண்ணானா அவன் பேரனும் அதை ஃபாலோ பண்ணுவான். ஆக அந்த குடும்பமே வந்து மூடர்களா முட்டாளர்களாவே வருவாங்க. அது ஒரு பாரம்பரியம் அது. அதே மாதிரி புத்திசாலிகளுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து புத்திசாலியா இருப்பார், பையனும் புத்திசாலியா இருப்பான், பேரனும் புத்திசாலியா வருவான். ஏன்னா அதுதான் ட்ரெடிஷன். அதாவது வாழையடி வாழை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலத்துல. அந்த வாழையடி வாழையில எப்படின்னா இப்ப வந்து அப்பா தாத்தாலாம் புத்திசாலியா இருந்தா பையனும் புத்திசாலியா இருக்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வந்து தொழில் ரீதியாவே நிறைய பேரை பார்க்கலாம். செட்டியார் வம்சம் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பிசினஸ் பண்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அவங்க தொழில் நிமித்தமா வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த தொழில வந்து பணம் போகாம பாத்துக்குவாங்க. அந்த நுணுக்கம் வந்து அவங்க பையனும் கத்துக்குவான், அந்த நுணுக்கத்தை அவங்க பேரனும் கத்துக்குவான். அவங்க பாரம்பரியமா தொழில் பண்ணுவாங்க, அந்த தொழில நஷ்டம் வராம அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய புத்திசாலித்தனம். இதுதான் அந்த அவங்களுடைய சாதுரியம் என்று நம்ம பார்க்கிறோம், தொழில் பண்ற சாதுரியம். அவங்களதான் நம்ம வந்து வைசியர்கள் என்று சொல்றோம். அந்த மாதிரி மனிதர்கள் வந்து பாரம்பரியமா வாழ்ந்து வந்ததுல முட்டாள் கூட்டம் கொஞ்சம் நிறைய இடையில வந்துருச்சுங்க. வந்து நிறைய மூடர்கள் வந்து நாட்டு மக்களுக்குள்ள மிக்ஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஆதி மனிதன் மாதிரியே வாழ்ற அளவுக்கு போக பார்த்தாங்கன்னே சொல்லலாம். ஆதி மனிதன் எப்படி வந்து மிருகங்களை வேட்டையாடுறது மட்டும் இல்லாம எல்லாம் கண்டபடி சாப்பிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தா, காட்டுவாசி மாதிரி வாழ்ந்தானோ அந்த லெவலுக்கு போகிற ஒரு ஸ்டேஜே வர்ற அளவுக்கு போச்சு. அப்பதான் இந்த புத்த மதமும் சமண மதமும் தோன்றி நம்முடைய சமுதாயத்தை மாத்த பார்த்தாங்க. அதுல புத்தரும் சமணரும் நம்முடைய ஸ்ருதியை வந்து எதிர்த்தார்கள், நம்முடைய பாரத தேசத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய ஸ்ருதியை எதிர்த்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி அவங்க எதிர்த்ததுனால அதுல ஒரு சிலருக்கு வந்து பிடிச்சு போச்சு, கரெக்டு தான், ஏன்னா இவர் சொல்றது நியாயம் தானே, ஏன்னா மிருகங்களை பலி கொடுத்து இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி பழச்சிக்கிட்டு இருக்கான், இதுல ஆக்கிப்படாது, இந்த இந்த கூட்டத்தை சேர வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மதம் மாறினாங்க, புத்த மதத்துக்கு மாறிட்டாங்க. அப்படி புத்த மதத்துக்கு மாறின நிறைய பேர்ல நம்முடைய பாரத தேசத்துல மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி இருக்காரு, அவர் அசோக சக்கரவர்த்தி. அந்த அசோக சக்கரவர்த்தி தான் நம்முடைய பாரத தேசத்துல புத்த மதத்தை தழுவினார். அப்ப அவர் புத்த மதத்தை தழுவுனதுலே நம்முடைய பாரத தேசத்துல சாதாரண நாட்கள் புத்த மதத்தை தழுவிருந்தா கூட பரப்பிருக்க முடியாது இந்த புத்த மதத்தை. ஆனா ஒரு சக்கரவர்த்தியே நான் புத்த மதத்தை தழுவிட்டாருன்னா நீங்க என்ன பண்ண முடியும், மக்களுக்கு சட்டமே போட்டாரு, புத்த மதத்தை இனிமேல் நீங்க கடைபிடிக்கணும், புத்த மதத்தினுடைய வழியில தான் நீங்க போகணும் அப்படின்ட்டு அசோக சக்கரவர்த்தி வந்து புத்த மதத்தை ஊக்குவித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வரலாறுல இருக்கு. ஏன்னா நம்ம வரலாற்றையும் பார்க்கணும், நம்ம அப்படியே ஒரு மூடத்தனமா முட்டாள்தனமா சாஸ்திரங்களை படிக்கக்கூடாது. ஏன்னா சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது வரலாற்று சம்பவங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தா புத்த மதத்தை வந்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தினாரு அசோக சக்கரவர்த்தி. அசோக சக்கரவர்த்தி என்ன பண்ணிட்டாருன்னா இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, தைவான் அப்படின்னு பல நாடுகள், நம்முடைய பாரத தேசத்தை பக்கத்துல இருக்கிற பெரிய பெரிய நாடுகளுக்குள்ள எல்லாம் கொண்டு போய் புத்த மதத்தை பரப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் புத்த மதத்தை தழுவினது மட்டும் இல்ல, மக்களுக்கு பல சமூக சேவைகளை ரொம்ப அபரிமிதமா செய்தார் அசோக சக்கரவர்த்தி. அவர் தான் சாலையின் இருபுறங்களில் மரங்களை நட்டார், அன்னதான சத்திரங்களை அமைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எவ்வளவு ஒரு கலாச்சார சீர்கேடுல இருந்து நம்முடைய பாரத தேசத்தை சீரமைத்தார் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து புத்த மதம் முக்கிய காரணமா இருந்தது நம்முடைய பாரத தேசத்துல. அப்ப நிறைய பேர் புத்த மதத்தை தழுவினார்கள். ஆனா அந்த புத்த மதத்தை தழுவினவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ருதியை எதிர்த்தார்கள், நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற சாஸ்திரத்தை எதிர்த்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு சாரர் கேள்வி கேட்டாங்க, ஏன் வந்து நீங்க ஸ்ருதியை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுல வந்து இந்த மாதிரி கர்ம காண்டத்தை பிடிச்சுக்கிட்டு மக்கள் இப்படி மூடர்களா மாறிக்கிட்டே வராங்க, இவர்களெல்லாம் கர்ம வாழ்க்கையை பிடிக்கிறாங்களே தவிர ஞானப்பாதைக்குள்ள யாரும் போக தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி அதை நாங்க எதிர்க்கிறோம் என்று ஒரு சாரர் சொல்ல போய், அந்த வித்தியாசத்துலதான் நம்முடைய சனாதன தர்மம் வந்து பின்தங்க ஆரம்பிச்சது. அப்புறம்தான் அதை மாற்றுவதற்காக வந்த மகான்கள்ல தான் ஆதிசங்கரர் வராரு. ஆதிசங்கரர் மாதிரி நபர்கள் வரும்போது தான் மீண்டும் மக்களுக்கு வந்து இந்த அத்வைதத்தை கொண்டு வந்து நிலைநாட்டுறார். அதாவது செத்து போற நிலைமையில் இருந்த ஒரு அத்வைதத்தை மீண்டும் உயிர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா யார சொல்லலாம் அப்படின்னா ஆதிசங்கரர் தான் சொல்லணும் உண்மையிலேயே. ஏன்னா அதனாலதான் ஆதிசங்கரர் நம்ம வந்து அத்வைதத்தினுடைய ஆச்சாரியரை முக்கியமா போட்டுடுறோம். ஏன் போட்டிருக்கிறோம்னா, ஆதிசங்கரர் மட்டும் வரல அப்படின்னா ஒரு சமயம் அத்வைதம் செத்து கூட போயிருக்கலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து அத்வைதம்னா என்னன்னு தெரியாம கூட போயிருக்கோம். இது மாதிரி நம்முடைய முக்கியமான இரண்டற்ற தத்துவம் நமக்கு கிடைக்காம போயிருக்கோம். நம்ம எல்லாம் இருமைகளில் சிக்கி எல்லாம் கண்ட கர்ம காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இப்பவே எப்படி இருக்குது, இந்த காலத்திலேயே பாருங்க கோயிலில் கூட்டம் அலம் மோதுது. எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அப்படியே பிச்சுக்கிட்டு உதறது. ஒவ்வொரு விழாவிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்காதான்னு ஏங்கிட்டு போகிற கூட்டம், யாராவது ஏதாவது செய்ய மாட்டாங்களா, எந்த சாமியாராவது நமக்கு மந்திரிச்சு தரமாட்டானா அப்படி இப்படின்ட்டு அலம் மோதிக்கிட்டு இருக்க கூட்டம். ஏன்னா அவ்வளவு மூடத்தானம் இப்பயே. அப்போ அந்த காலத்தில் சொல்லணுமா, யோசனை பண்ணி பாருங்க, அந்த காலத்தில் இன்னும் மூடர்கள், இந்த காலத்துல படிச்சே புத்தி வரல, அந்த காலத்துல படிப்பறிவே இல்லாம புத்தி வரல, அப்படி ஒரு கூட்டம். அப்ப இதெல்லாம் வந்து இந்த புத்த மதமும் சமண மதமும் தோன்றி ஒரு பெரிய அந்த காலத்துல பிரச்சனை பெருசா போச்சுங்க. அது வரலாற்றுல நான் அதை பத்தி பேசினா மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா சமண மதமும் அது மாதிரி ஆதிக்கம் செலுத்தும் போது நம்முடைய இந்து மதத்துல சைவர்களும் அவரை எதிர்த்தார்கள், அப்புறம் சமணர்கள் எல்லாம் கழுவேற்றினார்கள் அப்படின்னு வரலாற்று சம்பவங்கள் பார்க்க முடியுது. அப்புறம் சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் ஒற்றுமை இல்லாம சைவர்களும் வைணவர்களுமே சண்டை போட்டுக்கிட்டு வைணவர்களை துரத்தி துரத்தி கொன்னாங்க. அதுல ராமானுஜர் ஓடிட்டாரு, அவரு தமிழ்நாட்டை விட்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு கர்நாடகாவில் போய் தங்கிட்டாரு. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் அந்த காலத்துல எல்லா அரசர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சமய சண்டை, மத சண்டை, இந்த மாதிரி உள்நாட்டு சண்டைகள் வந்து ஓயாம நடந்துட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனா இந்த உள்நாட்டு சண்டையில சமய சண்டையும் ஜாதி சண்டையும் மத சண்டையும் பயங்கரமா தலை தூக்குனதுக்கு வேற யாரு, உங்களுக்கு முஸ்லீமோ அல்லது கிறிஸ்டியானிட்டியோ அவங்கெல்லாம் வரவே கிடையாது அந்த காலத்துல, அவங்கெல்லாம் வரவே இல்லை. அதுக்கு பின்னாடிதான் நம்முடைய பாரத தேசத்துல முகலாயர்கள் படையெடுத்தாங்க, அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்துட்டு உள்ள வந்து வியாபாரமா வந்து இங்க பிசினஸ் பண்ணி நம்மள அப்படியே அமைக்கிட்டாங்க. அப்புறம் அதாவது கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா வந்துச்சு இல்லையா, ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனி இங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாக்குள்ள வந்து நம்மள அடிமையாக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல ஒற்றுமை இல்லை, அதாவது இந்துக்கள் இடத்துல ஒற்றுமை இல்லை. என்ன காரணம்னா இந்த மாதிரி சாஸ்திர அறிவு இல்லாம போயிடுச்சு. பூரா அந்த கர்மத்துல போய் சிக்கிக்கிட்டு கண்டபடி வாழ ஆரம்பிச்ச, அதாவது சுயநல மனப்பான்மை அதிகமா வந்ததுனால அது இடையில அந்த மாதிரி பீரியட்ல தான் அந்த ஜாதியும் வந்திருக்கு. அந்த மாதிரி பீரியட்ல தான் மனு தர்மத்திலேயே வந்து மாற்றம் பண்ணி பயங்கரமான ரகலை எல்லாம் பண்ணி ஜாதிகளை உண்டாக்கி அதுல வந்து இவன் உயர்ந்த ஜாதி அவன் தாழ்ந்த ஜாதினெல்லாம் பிரச்சனை பண்ணி அது ஔவையார் முதல் கொண்டு பேச வேண்டியதா இருக்கு பாருங்க. அந்த காலத்துல ஔவையார் வந்து ஜாதியை பத்தி பேசுறாங்க, ஜாதி இரண்டொழியே வேறு இல்லை அப்படின்ட்டு. அப்ப எல்லா மகான்களுமே அந்த காலத்துல ஜாதி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது, வரலாற்றுல பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த அத்வைத ஞானம் வந்து இல்லாம போய் தடம் மாறி போன மனிதர்கள்ல புத்த மதம் ஸ்ருதியை எதிர்த்தது அப்படிங்கிற டாபிக் நான் இங்க எடுத்து சொல்றதுக்கு எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதை வந்து வித்யாரண்யர் சொல்றாரு. வித்யாரண்யர் வந்து இந்த இடத்துல அதை பேசுறாரு பாருங்க, அந்த செயல் படிக்கிறேன். மூடத்தனத்தால் வேதம் எனும் ஸ்ருதியை மதிக்காமல் இந்த பௌத்த தபஸ்விகள் அனுமானம் அதாவது தர்க்கம் என்பதையே ஒரே கண் போல கொண்டு நிராமத்துவம் என்ற அதாவது துக்கமின்மை அல்லது முக்தி அடைந்தோம் என்று கருதி கொண்டார்கள் அப்படின்ட்டு புத்த மதத்துக்கு எதிராக நம்முடைய அத்வைதிகள் வந்து இங்க சொல்ல வர்ற விஷயத்தை இங்க வந்து வித்யாரண்யரும் தன்னுடைய 26வது செயலில் இங்க குறிப்பிடுறார். அதாவது பூத விவேகம்ங்கிற டாபிக்ல 26வது செயலில் இதை தகவலா தராரு. அப்ப நம்ம பார்த்தா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்துல பௌத்த துறவிகள் தான் வந்து அதாவது சன்னியாசம் போட்டுக்கிட்டு தர்க்கவாதிகளா இருந்தாங்க. அப்போ அதில் வந்து அவங்கெல்லாம் இப்போ வந்து மகா ரிஷிகளாகவும் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பயங்கர மரியாதை அந்த காலத்தில் அந்த பௌத்த துறவிகளுக்கு. ஏன்னா ராஜாக்கள் மூலமாகவே மரியாதை கிடைக்கும். ராஜாக்களே வந்து அவங்கள சாமரம் வீசி கொண்டு வந்து பணிவிடைகள் செய்வாங்க. அப்படிப்பட்ட பௌத்த துறவிகள் வாழ்ந்த காலமும் இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ருதியை வந்து மதிக்க மாட்டாங்க, வேதத்தினுடைய விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க, சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரத்தை ஒரு பொருட்டாகவே அவங்க எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமாக பேசுவாங்க, தர்க்கத்தில் பயங்கரமாக சொல்லுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லி மக்களுக்கு அந்த உண்மைத்தன்மையை எடுத்து உணர்த்தினார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அவர்கள் உபதேச உண்மைத்தன்மையில் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரத்துக்கு முரண்பாடான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, சூன்யம்ன்றாங்க. அதாவது இங்கே புத்தர் வந்து அவர் வந்த பாதை என்னங்கிறது நமக்கு சரியாக நிரூபணம் பண்ணல. தம்மபதம் அப்புறம் வேறு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா அவர் வந்து கரெக்டாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இடையில மாற்றம் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதில் இரண்டு பாதைகள் பிரிஞ்சிருக்கு, மகாயானம் ஹீனயானம்ன்ட்டு ரெண்டு பிரிவுகள் வேற புத்த மதத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் அது ஹிஸ்டாரிக்கல் இதில் தெரியுது. ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஏதோ சம் ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதனால ரெண்டு பிரிவுகள் அங்கே உண்டாயிருக்கு புத்த மதத்திலேயே. அப்போ புத்த மதத்தில் ரெண்டு பிரிவுகள் உண்டான உடனே புத்தருடைய கொள்கையே மாற்றிக்கிட்டானுங்க இந்த ரெண்டு பேரும். அதனால புத்தருடைய சப்ஜெக்டும் தடம் மாறி போனதை நம்ம இப்போ பார்க்க முடியுது, இன்றைக்கு காலகட்டத்தில் பார்க்க முடியுது. ஆனால் புத்தர் வந்து சூன்யம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதாவது இங்கு இருப்புன்னு சொல்றதுக்கு பதிலாக சூன்யம்னு சொல்லிட்டார். அதை நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய சனாதன தர்மத்தில் அத்வைத வழியில் வந்த சாஸ்திர ஞானிகள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் ஆதிசங்கரர் வந்து அந்த மாயாவாதத்தை கொண்டு வரும்போது ஆதிசங்கரையே ஒரு புத்தர் வழியில் வர்றவர் தான்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இவர் வந்து புத்தருடைய நிழல் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு எனக்கு பேர் மறந்துட்டேன். அது அப்படிதான் ஆதிசங்கருக்கே ஒரு பேர் அந்த காலத்தில். அப்போ இது மாதிரியெல்லாம் மக்கள் வந்து ஆதிசங்கரருடைய கருத்துக்களை வந்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா அத்வைதம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு நம்ம பாரத தேசத்துல. ஆனா புத்த மதம் அதை வெளிக்கொண்டு வராம சூன்யத்தை மக்களிடத்துல பரப்ப ஆரம்பிச்சு அங்க சூன்யம்னா ஒன்றும் இல்லாத தன்மை, நிர்விகல்ப சமாதிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நிர்விகல்ப சமாதிக்குள்ள போய் அமைதியை அடைஞ்சுட்டா சூன்யம் என்று சொல்லிட்டாங்க. அவங்க இறைவன்கிறத புத்த மதம் எடுத்துக்கிறது இல்ல. அந்த அமைதியான நிலை தான் அந்த ஆனந்த நிலை அப்படின்ட்டு அதை சூன்யம் என்று சொல்லிட்டாங்க. அப்ப நிறைய பேர் அதை பிடிச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது, புத்த மதம் வந்து ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்தது அப்படின்னா, அரசர்கள் உண்டாக்கிய அந்த பல நாடுகளில் பரப்பினது ஒரு காரணம். ரெண்டாவது, அது பல நாடுகளில் பரவி இருந்ததுனால அதில் பெரிய பெரிய அரசர்களெல்லாம் அதுக்குள்ளே வந்தாங்க. இப்போ இந்தோனேசிய அரசர்கள் வந்தாங்க, ஸ்ரீலங்காவுடைய அரசர்கள் வந்தாங்க, அப்படி பெரிய பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர்களெல்லாம் வந்ததுனால அரசாங்கத்திலேயே புத்த மதம் வந்து அங்கீகரிக்கப்பட்டதாக மாறி அது உலகம் லெவலில் பரவி இன்னைக்கு நம்முடைய சனாதன தர்மம் வந்து உலக அளவில் இருக்கோ இல்லையோ, ஆனால் புத்த மதம் உலக அளவில் பரவி இருக்கு. அப்போ நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகளுடைய சப்ஜெக்ட் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கும், ஆனால் புத்த மதத்தினுடைய சப்ஜெக்ட் வந்து ஹெவியாக இருக்கும். அப்போ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா புத்த மதத்தினுடைய டாபிக் எடுத்து நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸு, நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட மெடிடேஷன் கிளாஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தரை ஃபாலோ பண்ணுறவங்க தான் நிறைய இருப்பாங்க. ஆனால் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகளை ஃபாலோ பண்ணுறவங்க எங்கேயோ சிலர் தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதான் பரவனதை பரப்புறதுக்கான சரியான ஆட்கள் இல்லாமல் போனது தான் காரணம். நம்முடைய அத்வைத வேதாந்தத்தை பரப்புறதுக்கு ஆட்களே இல்லைங்க ஒரு காலத்தில். ஆதிசங்கர் மட்டும் வரலன்னா அத்வைத வேதாந்தம் செத்தே போயிருக்கும். அப்போ ஆதிசங்கர் வந்து அந்த அத்வைத வேதாந்தத்தை தூக்கி நிலை நிறுத்திட்டு அவரும் காணாமல் போயிட்டாரு. குறைந்த வாழ்நாளிலேயே தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை தூக்கி நிறுத்தி நிறுத்தி இப்போ இன்னைக்கு வரைக்கும் எப்படியோ அப்படியே தடுமாறி தட்டு தடுமாறி இப்படி உங்க கிட்டலாம் வந்துகிட்டு இருக்குது. உங்ககிட்ட வந்தாலும் ரீச் ஆக மாட்டேங்குது, அதை நாமளே பார்க்குறோம். எல்லாமே அத்வைத வேதாந்தம் உங்கள் கைக்கே வந்தாலும் உங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன் ஏற்றுக்க முடியலன்னா, நீங்கள் இருமைகள்லேயே வாழ்ந்து பழகிட்டீங்க. சிறு வயசுலேருந்து இருமைகளில் உங்களை பழக்கிட்டதுனாலையும் மற்ற மதங்களை சார்ந்து நீங்கள் விஷயங்களை உள்வாங்கிட்டதுனாலையும் அத்வைதத்தை உங்களால் ஆணித்தரமாக எடுத்துக்க முடியாத ஒரு தடுமாற்றம் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டோம்னா நல்ல தெளிவுக்கும் நல்ல ஞானத்துக்கும் வந்துடுவாங்க. இடையில புகுத்த பார்த்தோம்னா மனசு ஏத்துக்காது. ஏன்னா நம்ம டாபிக்கே மைண்டு தானே, அத்வைத வேதாந்தமே மைண்டை பத்தி தான் பேசுவோம். ஏன்னா சனாதன தர்ம ரிஷிகள் வந்து இங்க கான்சியஸ்னஸையும் மைண்டையும் கண்டிப்பா எடை போட்டு பார்த்து அதனுடைய உண்மைத்தன்மையை உலகுக்கு உபதேசித்தவர்கள். அப்படிப்பட்ட மகா ஞானிகளை நம்முடைய ரிஷிகள். ஆனா இடையில இந்த மாதிரி மைண்டை மாற்றம் செய்யறதுக்கு ஒரு கூட்டம் வந்து அதை இப்படி மாற்றி விட்டு விட்டதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. எப்படி இது மாறி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தா, இது மாதிரி மைண்டை வந்து சூன்யம் அப்படிங்கிற ஒரு நிலையில கொண்டு போய் நிறுத்துறதா புத்தரும் மாத்தி சொன்னதுனால. அதாவது நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மனமற்ற நிலையில அங்க அறிவு பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னத, ஒரு சமயம் புத்தர் வந்து தன்னுடைய தியான நிலையில மனமற்ற நிலையில போய் அறிவு நிலையை வெளிப்படுத்த போன நிலை வந்து அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நான் எம்டினஸ் போனதுனால நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு பிரகாசிச்சிட்டம் போல் இருக்குன்னு மாதிரி அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா, இல்ல அவருடைய புரிதலை மக்கள் மாத்தி சொல்லிட்டாங்களான்னு தெரியல. ஆக மொத்தத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் ஆன சப்ஜெக்ட நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதை வந்து இங்க இவர் சொல்ல வராரு. வித்யாரண்யர் சொல்ற டாப்பிக்கை நம்ம இப்ப கொஞ்சம் கவனிப்போம். அதாவது நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்குது, இதனால என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது நம்முடைய பாரத தேசத்துல, இதுல ஏன் வந்து பௌத்தரை போய் இழுக்கணும், நம்முடைய அத்வைதிகள் வந்து புத்த மதக்காரங்களை ஏன் எதுக்கணும் இழுக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதை இப்ப சொல்றேன். அப்ப சில பௌத்த துறவிகள் வேதாந்தத்தின் அடிப்படை சான்றான ஸ்ருதியை மதிக்காமல் விட்டுவிட்டு வெறும் தர்க்கத்தை மட்டுமே உண்மை அறியும் கருவியாக கொண்டனர். அதன் விளைவாக அவர்கள் துக்கமின்மையை அடைந்து விட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் அந்த முடிவு முழுமையான உண்மை அறிதல் அல்ல என்பதை இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுவதாக நம்ம பார்க்கிறோம். இந்த 26வது ஸ்லோகம். அப்ப எதனால அப்படி சொல்லிட்டாருன்னு அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். சூன்யம் ஆசி தீதி புருஷே சத் யோகம் வா சத் ஆத்மதாம் சூன்யஸ்ய ந து தத் யுக்தம் உபயம் வியாக தத்வதக. இந்த 27வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு வித்யாரண்யர் அப்படின்னா, முதலில் வந்து அந்த சூன்யம் இருந்தது என்று பௌத்தர்கள் சொன்னார்கள். பௌத்தர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்க சூன்யம் மட்டும்தான் இருக்குது, அங்க ஒன்றுமே இல்லை, எம்டினஸ், ஸ்பேஸ் இஸ் த எம்டினஸ் அப்படின்ட்டாங்க. அங்க வந்து அங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத அவங்க எப்படி பாக்குறாங்க, வெட்ட வெளிய பார்த்துட்டு அங்க ஒன்றும் இல்லை, அது சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டாரு புத்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒன்றும் இல்லாத வெளியிலிருந்து இப்படி பிரம்மாண்ட பிரபஞ்சம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அந்த சூன்யத்திலிருந்து தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி அவர்களும் சொல்கிறார்கள். யாரு, சூன்யவாதிகளாகிய பௌத்தர்கள். அந்த பௌத்தர்களுடைய டாபிக்க சயின்டிஸ்ட் எடுத்துக்கிறானுங்க. ஏன்னா சயின்டிஸ்டுங்க வந்து சர்ச் பண்ணி பாக்குறதுல, ஆமா ஆமா புத்த மதத்துல இருக்க புத்தர் சொன்னது கரெக்டு தான், சூன்யத்திலிருந்து தான் இந்த உலகம் வந்திருக்க முடியும். அப்போ அங்க ஒன்றும் இல்லாத ஒரு வெட்ட வெளியில ஒரு பார்ட்டிகல் இருந்திருக்கு, அந்த பார்ட்டிகல் வெடிச்ச உடனே பிக்பேங் தியரி மூலமா இங்க பிரம்மாண்ட பிரபஞ்சம் உண்டாயிடுச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இந்த சயின்டிஸ்ட் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப்பா அந்த பார்ட்டிகளை சேர்த்துக்கிட்டான். புத்த மதம் வந்து அங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது, இவன் என்ன பண்ணிட்டான்னா ஒன்றுமே இல்லாததுல அங்க இல்ல, அங்க ஒரு பார்ட்டிகல் இருந்ததுன்ட்டான். இப்ப நாம இந்த சயின்டிஸ்ட் கிட்ட இவங்க ரிஷிகள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, சரி அந்த பார்ட்டிகள் எங்கப்பா இருந்ததுன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான், இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறான். நாம என்ன கேட்கறோம்னா, சரி நீ சொன்ன அந்த பிக்பேங் தியரியை வந்து வெடிச்சதுன்னு சொல்றீங்கல்ல, ஒரு பார்ட்டிகள் வெடிச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பார்ட்டிகள் எங்க இருந்தது, எதனுடைய அதிஷ்டானத்துல இருந்ததுன்னு கேட்டா அவனுக்கு சூன்யம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூன்யத்துக்குள்ள எந்த அதிஷ்டானத்தை வைக்க முடியும், அங்கேயே ஒண்ணும் இல்லை, அதுல போய் என்னத்தை போய் நீ பார்ட்டிகள் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துல உட்காரோம்னா நமக்கு ஒரு சீட்டு வேணும், இல்ல ஒரு சேர் வேணும், ஒண்ணுமே இல்ல அப்படி ஆகாயத்துல உட்காருங்கன்னா எப்படிங்க நம்ம உட்கார முடியும். அது மாதிரி இவன் சொல்றதை பார்த்தா சூன்யத்துல அந்த பார்ட்டிகள் வந்துச்சுன்னு சொல்றது ஏத்துக்க முடியாது இல்லையா. அதனால இவன்களும் குழம்பிக்கிட்டே இருக்கானுங்க, அவங்களும் புத்த மதமும் குழப்பத்திலே இருக்காங்க. இப்படிதான் நம்முடைய பாரத தேசத்துல இப்படி போயிட்டு இருந்தது ஒரு காலத்துல. அப்ப முதலில் சூன்யம் என்ற இல்லாம இருந்தது என்று நீ சொல்கிறாயா, அல்லது அந்த சூன்யத்திற்கு சத்துடன் தொடர்பு இருக்கிறதா, சத்து ஆத்மாவை என்று சொல்கிறாயா, இவற்றில் இரண்டுக்கும் கூட சூன்யத்திற்கு உண்மையில் பொருந்தாது என்று தத்துவ ரீதியாக இந்த இடத்துல 27வது தத்துவத்துல விளக்குறார். எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த பாயிண்ட நம்ம கவனிப்போம். அதாவது படைப்புக்கு முன்பு எதுவுமே இல்லை, அங்க சூன்யம் மட்டுமே இருந்தது என்று சிலர் சொன்னார்கள். அவர்கள் இப்போது ஒரு சிக்கலில் சிக்குகிறார்கள். எப்படிப்பட்ட சிக்கல் அப்படின்னா, இப்ப அந்த சூன்யம் சத்துடன் தொடர்பு கொள்ளுமா, ஒரு கேள்வி கேட்கிறாங்க நம்முடைய ரிஷிகள். அந்த சூன்யம் சொல்றிய ஒன்று மற்றதுன்னு சொல்றிய, அந்த ஒன்று மற்றது வந்து சத்துடன் தொடர்பு கொள்ள முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த சூன்யவாதிகள் வந்து தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்லிட்டா மாட்டிக்குவானுங்க. ஏன் தெரியுமா, ஏன் மாட்டிக்குவானுங்கன்னு கேட்டீங்கன்னா, சூன்யம்னா அங்க ஒன்றுமே இல்லை, அதாவது அங்க இருப்புக்கு எதிர்ப்பதம் என்னங்க, இல்லாததுன்னு பேரு. சூன்யம் என்றால் இல்லாதது, இருப்பு என்றால் இருக்கிறது, அப்படியே ஆப்போசிட்டுங்க, டோட்டலி ஆப்போசிட்டு. அதை எப்படி நாம ஏத்துக்க முடியும், நம்முடைய ரிஷிகள் வந்து இருக்கிறது, இருப்பு மாத்திரமே இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம ரிஷிங்க. ஆனா புத்த துறவிகள் சூன்யம் என்று சொல்லிவிட்டார்கள், இல்லவே இல்லை, அங்க ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதை வந்து நம்முடைய ரிஷிகள் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நீ வந்து சூன்யம்ங்கிறது எப்படி சத்துடன் தொடர்பு கொள்றதுன்னு சொல்றியான்னு கேட்டா, பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாங்க பௌத்த துறவிகள். ஏன் அப்படின்னா, அந்த கேள்வி எப்படி தெரியுமா இருக்கு, சூரியனிடத்திலே இருள் இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சூரியனிடத்திலே இருள் இருக்கிறதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா, மானக்கேடா போயிடும், வெக்கக்கேடா போயிடும். ஏன்னா எங்கேயாவது சூரியன் இடத்துல போய் இருள் ஒட்டுமா, இருளே இருக்காது, சூரியன் வந்தாலே அங்க இருள் இருக்காது. அப்ப சூரியன் இடத்துல போய் இருள் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலியே இல்லைன்னு அப்பயே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம். அந்த பயம் வந்துருச்சு சூன்யவாதிகளுக்கு, அந்த சூன்யவாதிகளுக்கு அந்த பயம் வந்த உடனே சத்துடன் தொடர்புடையதான்னு கேட்ட உடனே அதையும் அவங்களால சொல்ல முடியல, அப்படியே தடுமாறுறாங்க. அப்ப சூன்யம் என்ற கருத்து சத்துடன் இணைந்தாலே அது சூன்யம் அல்ல, இருளானது சூரியனுடன் சேர்ந்தாலே அங்கு இருள் இல்லை. பாயிண்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இருள் வந்து இருக்குன்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இருளானது சூரியன் இடத்துல சேர்ந்தா அங்கு இருள் தான் இல்லாம போகும், சூரியன் தான் இருக்கும். அது மாதிரி சூன்யம் என்று ஒன்று இருக்கிறது என்று நீ சொன்னால், இல்லை என்று ஒன்று இருப்பதாக நீ சொன்னால், அந்த இல்லை என்று சொல்பவன் யாரோ அதுதான் நீ. அப்ப இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்ற இருப்போடு இல்லை என்ற ஒரு பொருளை இணைக்க முடியுமா, முடியவே முடியாதுங்கிறது நம்முடைய அத்வைத ஞானம், அருமையான ஞானம் நம்மளுது. நம்முடைய அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்ல வருதுன்னா, இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அந்த இருப்புக்குள்ள போய் இல்லை என்ற ஒரு பொருள் ஒட்டவே ஒட்டாது, ஒட்ட முடியவே முடியாது. எப்படி இருக்கிற ஒரு இடத்துல இல்லை என்று எப்படி சொல்லுவீங்க, அது இருக்கிறதுங்கிறதான நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த இடத்துல போய் இல்லை என்று சொல்றான்னு வைங்களா, சொல்றவன் யாருன்னு நம்ம கேள்வி கேட்போம், அவன் நான் தான் சொன்னேன்னா அப்ப நீ இருக்கிறாய் அல்லவான்னு நம்ம திருப்பி கேட்போம், ஆமா நான் இருக்கிறேன்பா, அப்ப நீ இருந்தா யாரு, நீ தான் இருப்பு, வாயை மூடிட்டு கம் பண்ணிருக்க வேண்டியதுதான். அப்படிதான் நம்ம ரிஷிகள் மடக்குனாங்க. அப்ப இந்த மடக்கலை கேட்ட உடனே தலகால் புரியாம ஓடிட்டான், இந்தியா விட்டே ஓடிட்டான், புத்த மதம் வந்து இந்தியா விட்டு ஓடிடுச்சுங்க ஒரு காலத்துல. ஏன் ஓடிடுச்சுன்னா இந்த கேள்விதான் காரணம், இந்த மாதிரி நாம கேள்வி கேட்டோம். அதாவது ரிஷிகள், பண்டைய ரிஷிகளோட அத்வைத வழியில வந்த ஞானிகள் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே புத்த மதம் இந்தியாவை விட்டு வெளியேறி விட்டது. ஆனா மற்ற நாடுகள்ல அது பரவிடுச்சு. என்ன காரணம்னா, மூடர்கள் அதிகமா இருந்தா அதை ஏத்துக்குவாங்க, புத்திசாலிகள் அதிகமா இருந்தா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நம்முடைய பாரத தேசத்துல கொஞ்சம் புத்திசாலிகள் இருந்திருக்கிறதுனால இதை ஏத்துக்காம தவிர்த்து விட்டார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. அதனால புத்த மதம் நம்முடைய பாரத தேசத்தை விட்டு வெளியேறி விட்டது. அப்ப இந்த இடத்துல இதைதான் நிரூபணம் பண்றாரு. ஏன் இந்த டாபிக் எல்லாம் எடுத்து பேசுறாருன்னா, புத்த மதம் பரவிய காலம், அதனால அதை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஏனெனில் சூன்யம் என்ற கருத்து சத்துடன் இணைந்தாலே அது சூன்யம் அல்ல, ஆகவே இந்த இரண்டு விளக்கங்களும் உண்மையில் தவறானவை என்று வேதாந்தம் நிரூபிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல அருமையா விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து சூன்யவாதத்தின் கடைசி தர்க்க சோதனையை செய்கிறது என்று பார்க்க முடிகிறது. அப்ப சூன்யம் மற்றும் சத்து இந்த இரண்டுக்கும் தொடர்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டா, தொடர்பு இருந்து விட்டால் அது முழு சூன்யம் அல்ல என்பது நம்மால் நிரூபிக்க முடியும். ஏனென்றால் சூரியனிடத்திலே இருள் சேர முடியுமா, சூரியனிடத்திலே இருள் சேர்ந்து விட்டால் அங்கு இருள் இல்லை, வெளிச்சம் மட்டுமே இருக்கிறது என்று எப்படி சொல்கிறோமோ அதுபோல இருப்பினிடத்திலே இல்லாமை என்று ஒன்று இணையவே முடியாது. ஆனால் இருப்பினிடத்திலே இல்லாமை இணைந்து விட்டால் அங்கு இருப்பு மாத்திரமே இருக்கிறது, இல்லாமை இல்லவே இல்லை. இதுதாங்க பியூட்டி. பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா, நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மகா வாக்கியம். அப்ப இந்த வாக்கியம் புரியணும், இந்த வாக்கியம் புரியணும் நமக்கு, ஏன்னா டெப்தான சப்ஜெக்ட் இதெல்லாம். அப்ப இதுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியோட படிக்க வரணும், அப்பதான் இதெல்லாம் புரியும். அப்ப இங்க என்னன்னா, சூன்யமே சத்து என்று சொன்னால் அந்த சூன்யம் என்ற சொல்லே அர்த்தமற்றதாகி விடும் என்று இங்க நிரூபிக்கிறாங்க நம்முடைய ரிஷிங்க. அப்ப சூன்யம் காரணமாகவும் உண்மையாகவும் ஒருபோதும் இருக்க முடியாது. ஏனென்றால் காரணத்திலிருந்து காரியம் வந்தது என்று சொல்லுவதாக இருந்தாலும் கூட அந்த சூன்யம்தான் காரணமாக இருந்தது இந்த உலகம் உண்டாவதற்கு என்று சொல்லவே முடியாதுங்கிறாங்க நம்முடைய ரிஷிகள். ஏன்னா இல்லாமையிலிருந்து எப்படி எப்பா இருப்பு வரும், நீயே இல்லை என்று சொல்லிவிட்டாய், சூன்யம் என்று சொல்லிவிட்டாய். அப்ப அங்க ஒன்றுமே இல்லை என்று நீ சொன்ன பிறகு எங்கிருந்து இந்த யூனிவர்சல் வந்தது? பதில் சொல்லுவாங்களா பௌத்த ஆச்சாரியர்கள்? சொல்ல மாட்டாங்க. அப்ப இது மாதிரி பௌத்த ஆச்சாரியர்களால் பதில் சொல்ல முடியாததுனாலே இவர்கள் தர்க்கவாதிகள், போலிவாதிகள், போலி சாமியார்கள், அதாவது அவங்களுக்கு வந்துதான் இந்த பேரெல்லாம் திட்டுனாங்கல்ல போன பாடத்துல, போன லெசன்ல திட்டுனோம்ல, பூஜ்யஸ்ரீ அந்த பிரம்மம் இந்த பிரம்மம்ட்டு நம்மள நம்ம சாமியார்களே அந்த மாதிரி எல்லாம் திட்டு வாங்கினாங்க இல்லையா. அது மாதிரி இந்த புத்த மத சாமியார்களும் நம்ம பாரத தேசத்துல திட்டு வாங்கிட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி நம்முடைய பாரத தேசத்துல நம்முடைய ரிஷிகள் இருந்திருக்கிறாங்க. அதாவது நம்முடைய ரிஷிகள் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. உண்மை மட்டுமே இருப்புனா அது இருக்கிறது என்று பொருள். அதுக்கு சான்ஸ்கிரிட்ல சத்துன்னு பேரு. சத்துனா உண்மைன்னு ஒரு பொருள். சத்து என்றால் இருப்பு அல்லது உண்மை. அப்ப உண்மை இடத்திலே பொய் இருக்கவே முடியாது. உண்மையின் இடத்திலே பொய் இருக்கவே முடியாது. சூரியன் இடத்திலே இருள் இருக்கவே முடியாது. இல்லாமையின் இடத்திலே இருப்பு இருக்கவே முடியாது. அப்ப இந்த நிலையை வந்து நிரூபணம் பண்ணிட்டு நமக்கு இந்த செயல்ல வித்யாரண்யர் ஒரு அருமையான விஷயத்த சமுதாயத்துக்கு கொடுக்கிறார். அப்ப இங்க நம்ம நிதித்தியாசனமா இதை பார்த்தா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இல்லாமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போகவே கூடாது. ஏன்னா இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அதுவே நான். நான் இருப்பதினால் எல்லாம் இருக்கிறது. அதுதான் இங்க அத்வைதத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்று இங்க பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்புனா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, சூன்யம் என்பது ஒரு கருத்து மாத்திரமே. அந்த கருத்தையும் அறிகின்ற இருப்பு ஒருபோதும் சூன்யம் அல்ல. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. சூன்யம்னு சொல்றது புத்த மதத்தினுடைய ஒரு கருத்துங்க. புத்த மதம் ஒரு கருத்து சொல்லுது சூன்யம் என்று. ஆனா அந்த கருத்தை கூட ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஓ அப்படியா, இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு ஒருத்தர் இருந்துகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இல்லை என்று சொல்வதை கூட ஒருத்தன் இருந்து கொண்டுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆகவே அதை கேட்பவன் யாரோ அவனே அந்த இருப்பு. இல்லை என்று சொல்பவன் யாரோ அதுவே அந்த இருப்பு. அப்ப இருப்பு ஒருபோதும் சூன்யமாகாது. இதுதான் இங்க உபதேசம். அப்ப இருப்பு ஒருபோதும் சூன்யமாகாது. ஆகவே சூன்யம்ங்கிற ஒரு நிலையை நீங்க பிடிச்சிங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. ஏன்னா இதுதானே இன்னைக்கு நிறைய பேர் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு அபாசன தியானமா விபாசன தியானமா ஏதோ ஒரு தியானம் எல்லாம் பேர் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குதுல்ல பத்து நாள் கிளாஸ்க்கெல்லாம். அப்புறம் ஆசாபாசா தியானம் ஏதோ பேர் வச்சிருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுமோ தியானம் எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி தியானம் அந்த மாதிரி பயிற்சி இதுல ஒரு கூட்டம் வந்து அளம் மோதிட்டு போகுது. அது பத்து நாள் கிளாஸ் அங்க போனா அமைதியா இருக்க முடியுதுன்ட்டு அந்த பத்து நாள் போய் அங்க அமைதியா இருந்துட்டு வந்து பத்து மாசம் பலாத பாடுபடுது, பயங்கரமான ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அதுக்கு ஒழுங்காவே இருந்திருக்கலாம் என்ன கேட்டா, அதாவது ஒழுங்கா ஊருக்குள்ள விவகாரம் பண்ணிட்டு இருந்தா கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த பத்து நாள் இருந்த அமைதியா பத்து மாசமும் படாத பாடுபடுத்துறாங்க ஊருக்குள்ள வந்து ஜனங்களை. அப்படிதான் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதைதான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நடைமுறையில. ஏன்னா தியானம் தியானம்ட்டு போய் மனசை அடக்கிறேன்ட்டு அப்புறம் வீறு கொண்டு வெளியே வருது அந்த மனசு. பத்து நாள் அதை கட்டி போட்டு வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு நாயை வந்து நீங்கள் வீட்டில் கட்டி போட்டு வச்சிங்கன்னா அது சங்கிலி பிடிச்சி இழுத்து இழுத்துட்டு வெளியே வர்றதுக்கு துடிக்கும். ஒரு நாள் நீங்கள் அதை கழட்டி விட்டு பாருங்களேன், தலை தெரிக்க ஓடி இங்கேயும் அங்கேயும் சுற்றி குதிச்சு குதிச்சு விளையாடும், அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது மாதிரிலாம் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாயை கட்டி வச்சுட்டு அதை அவுத்துட்டு பாருங்கள், அது எப்படி சுற்றி விளையாடும் தெரியுமா? அவ்வளோ சந்தோஷம், அது அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிடும். அது மாதிரி இந்த மனசு வந்து பத்து நாள் வந்து நீங்கள் இந்த ஆபாசனா விபாசனா தியானத்தில் உள்ளே வச்சுட்டு பதினோராவது நாள் நீங்க வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த பத்து நாள்ல இருந்த அமைதியை விட பத்து மடங்கு வேலை செய்யும். பயங்கரமான வேலை செஞ்சு உங்களை போட்டு படாத பாடு படுத்தி அளக்கழிக்க வச்சிடும். அது மாதிரி வேலைக்கெல்லாம் செய்யவே கூடாது. அது மாதிரி போறவங்க தான் மனநோயாளியா மாறுறது. ரொம்ப நாள் கழிச்சு மனநோயாளியா மாறிடுவாங்க. உடனே ஆக மாட்டாங்க, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க மைண்ட் வந்து அப்படியே உலகத்திலையும் ஈடுபட முடியாது அமைதிக்கும் போக தெரியாம ரெண்டும் கெட்டானா மாறி அவங்க தான் மென்டலா மாறுறது. அது மாதிரி நிறைய ஆன்மீகவாதிகளை நம்ம மென்டலா பாக்குறோம். இதெல்லாம் வந்து தப்பான தியான முறைகள் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் உபதேசமாவே எடுத்துக்குங்க, இதெல்லாம் உபதேசம் தான். அப்ப அத்வைதம் என்பது எல்லாம் இல்லை என்று என்றுமே சொல்லாது. அந்த இல்லாமை கூட இருப்பில்தான் தோன்றுகிறது என்பதை இங்கு வித்யாரண்யர் உபதேசிக்கிறார். இங்க வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அத்வைதம் இரண்டற்றதுன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அங்க ஒன்றுமே இல்லை என்று அத்வைதம் சொல்வதாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் அத்வைதம் என்ன சொல்லுது, தன்னுடைய இருப்பினால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது. அந்த இல்லாமை என்பது கூட இருப்பில் தான் தோன்றுகிறது, இருப்பினால் தான் பிரகாசிக்கிறது என்று இங்கு சுட்டி காட்டுவதாக இங்கு வித்யாரண்யர் அருமையான ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கான ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூன்யம் என்று சொல்வதும் சத்தின் மேல்தான் சொல்ல முடியும். அதனால் சூன்யம் உண்மை அல்ல. ஏன்னா சூன்யம் என்று சொல்பவனே ஒருத்தர் இருந்துட்டு தான் சொல்ல முடியும். இல்லாமையை பற்றி இல்லாமை என்றுமே பேச முடியாது. இப்போது புரியுதான்னு பாருங்க. டாபிக் எப்படின்னா, ஒன்று இல்லை என்று சொல்றவன் சூன்யம் என்று சொல்பவன் இருந்துகிட்டு தான் சொல்ல முடியும். அவன் இல்லை என்று சொல்லும் போது அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது இல்ல. அப்ப இல்லை என்று சொல்பவன் யார்னு ஒரு கேள்வி நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் எழுப்புறாங்க. இல்லை என்று சொல்பவன் நீ யார் இருப்பான்னு கேட்கிறாங்க. அவன் நான் இருக்கிறேன்பான். அப்ப நீ இருந்து கொண்டு இல்லை என்று சொல்கிறாய் அல்லவா, அப்பொழுது இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அதுதான் நீ அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் புரிய வச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி தான் நம்முடைய ரிஷிகளுடைய சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரத்தினுடைய ஸ்ருதி வந்து பேசுதுங்க. ஆனா இந்த ஸ்ருதியில வந்து நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது இரண்டு பகுதிகளில் ஞானத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். கர்மம் வந்து மன தூய்மைக்கான பாதையாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுலயே சிக்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஞானத்துக்குள்ள வரவே முடியாது. அதனால நிறைய பேர் கர்மத்திலிருந்து வெளியே வர்றதே கிடையாது. கர்மம்னா என்ன? அந்த செயல், அதாவது நம்ம வந்து நல்லதை நோக்கி போறதுக்கான சில செயல்களை செய்யணும் இல்லையா, அந்த செயல்லையே சிக்கிக்கிட்டு நம்ம அந்த இலக்கை எப்படி அடைய முடியும்? அதாவது ஒரு இந்த செயல் செய்யுங்க, நீங்க இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொன்னா அந்த செயலை மட்டுமே ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கானா அந்த இடத்துக்கு அவன் எப்படி போய் சேருவான்? அது மாதிரி ஆயிடும். இங்க நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அது எப்படி? அதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். அதாவது தூக்கத்தை வித்து பஞ்சனை வாங்கின மாதிரி, அப்புறம் வாகனத்தை வித்து ஊருக்கு போக ஆசைப்பட்ட மாதிரி. இப்போ ஒருத்தர் ஊருக்கு போகணும், ஆனால் அவங்ககிட்ட வண்டி இருக்கு, ஆனால் அந்த வண்டியை வித்துட்டான், ஊருக்கு போகணுங்கிறான், எப்படி போக முடியும்? அது மாதிரி இங்க புரிதலற்ற வாழ்க்கையை வாழ பலரும் முயல்கிறார்கள் என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்லோகம் 27. அடுத்து 28 சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நா யுக்த தமசா சூரியோ நாபி சாசவ் தமோமயகா சத்து சூன்யோர் விரோதித்வாத் சூன்யம் ஆசித் கதம் வதகா. இது ஒரு அருமையான ஸ்லோகங்க. 28 என்ன சொல்றாருன்னா, அதே தான் சொல்றார், சூரியன் இருளுடன் சேர்ந்ததாகவும் இல்லை, அதே போல அவன் இருளாகவே இருப்பதும் இல்லை. அதுபோல சத் என்ற இருப்பானது சூன்யம் என்ற இன்னொன்றுடன் சேரவே முடியாது, அதற்கு எதிரானது. அப்படியானால் முதலில் சூன்யமே இருந்தது என்று நீ எப்படி கூற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறார் இந்த 28வது ஸ்லோகத்துல. சூன்யம் ஆசித் கதம் வதா, எப்படி நீ சொல்வாய் என்று கேட்கிறார். சூன்யம்தான் முன்னாடியே இருந்தது என்று நீ எப்படி சொல்வாய் என்று கேள்வி கேட்கிறார். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு இங்க வித்யாரண்யர்னா, சூரியன் இடத்துல இருள் என்றுமே ஒட்டவே ஒட்டாது. அப்படி இருக்கும்போது அந்த இருளாக சூரியன் இருக்கவே முடியாதது போல சத்தாகிய இருப்பின் இடத்திலே இல்லாமை என்பது ஒட்டவே ஒட்டாது. அப்படி இருக்கும்போது நீ எந்த வகையிலே சூன்யம்தான் இருந்தது என்று கூற முடியும்? அப்படி சொல்வதாக இருந்தால் அந்த இல்லாமை இருக்கிறது என்று சொல்பவன் நீ இருக்கிறாய் அல்லவா, ஆகவே இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்று புரிந்து கொள் என்று இங்க இந்த ஸ்லோகத்திலையும் அறிவுறுத்துறார். அதை நம்ம தெளிவான விளக்கமா பார்க்கணும்னா, சூரியன் வந்து இருளோடு சேர்ந்து ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, அது போல அவன் இருளாக என்றும் இருக்கவே முடியாது. அது போல சத்து என்பது அந்த இல்லாமை என்ற சூன்யத்தோடு சேரவே முடியாது. ஏனென்றால் இருப்பும் இல்லாமையும் ஒன்றுக்கொன்று எதிரானவைகள். அப்படி இருக்கையில் முதலில் இல்லாமை இருந்தது என்று சொல்வது தர்க்கத்திற்கும் அனுபவத்திற்கும் விரோதமானது என்று இந்த செயலில் 28வது செயலில் அருமையான விஷயத்தை நிரூபணம் பண்றாருங்க. இது ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க நம்முடைய ரிஷிகள் அப்படின்னா, நமக்கு புரிய வைக்கிறாங்க, நீங்க வந்து எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க, நீங்க தடம் மாதிரி போயிட்டு இருக்கிறதுல இருந்து விழிச்சுக்குங்க, இந்த மாதிரி விவேகத்தால விசாரணை பண்ணி பாருங்க அப்படின்னு இவங்க சொல்ற இந்த செயல்கள் எல்லாம் நம்ம எடுத்து நாம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்து தெளிவா வரணும். இந்த பாதையில வர்றவங்க வந்து குருட்டுத்தனமா வரக்கூடாது, அதுதான் நான் சொல்லுவேன். இருமைகளுக்குள்ள போறவங்க வந்து குருட்டுத்தனமா போவாங்க. இப்ப சிவபெருமான் கடவுள் அப்படின்னு உடனே சிவபெருமான் தான் கடவுள்னு நம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பான், ஆனா ஒரு நாள் சிவனை பார்க்க மாட்டான். அப்புறம் வைணவ சமயத்தை சேர்ந்தவங்க வந்து விஷ்ணு தான் கடவுள் என்று சொல்ற உடனே குருட்டுத்தனமா போயிட்டே இருப்பாங்க, ஆனா ஒரு நாளும் விஷ்ணு அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்ப இது மாதிரி இங்க ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காக அப்படியே போகக்கூடாது. நமக்கு அனுபவம் ஆகுதா அதுன்னு பார்க்கணும். நமக்கு அனுபவம் ஆகிறது தான் உண்மையாக இருக்க முடியும், நமக்கு அனுபவம் ஆகாத எதுவுமே உண்மையாக இருக்க முடியாது. அப்ப நமக்கு உண்மையா அனுபவம் எது எப்படி ஆகுது, அந்த அனுபவம் நமக்கு என்ன கத்து கொடுக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தா அது நம்முடைய அனுபவத்துக்கு வந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல். சுவாமி விவேகானந்தர் தான் இதை சொல்றாரு. இதை எடுத்து இங்க நம்ம திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும். அப்ப அது மாதிரிதான் இங்க சாஸ்திரம் வந்து ஆழமா சொல்லுது. அப்ப சுவாமி விவேகானந்தர் வந்து நாஸ்திகரா அல்லது பௌத்த மதத்தை தழுவிட்டாரா? இல்லையே, அவர் அத்வைதி தானே. அவர் அத்வைதியா இருந்துகிட்ட கடவுளை பத்தி ஏன் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல கடவுள் அப்படிங்கறத அவர் சொல்ல வராரு. கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னா, அது நீங்க ஏதோ இந்த ஊனக்கண்ணால பாக்குற கடவுளை பத்தி அவர் பேசவே இல்லை, ஞான கண்ணால பாக்குற கடவுளை பத்தி விவேகானந்தர் பேசுறார். அதாவது விவேகானந்தர் போன்ற ஞானிகள் பேசுறதெல்லாம் வந்து ஒரு பரிபாசை, ஒரு சூட்சமான ஞான பாஷை. அதனாலதான் எலுமீன் விழுமீன் அப்படின்லாம் சொல்றாருன்னு உடனே நான் நேத்து கிளாஸ்ல சொன்னேன், அவர் எலுமீன் விழுமீன் சொன்னதை மாத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் வந்து ஆத்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, இவனுங்க மைண்ட்ல புரிஞ்சுக்கிட்டு அவர் எலுமீன்ட்டாரு விழுமின்ட்டாரு, வேக வேகமா எழுந்து வேலைக்கு போ, இப்பயே சம்பாதிச்சுட்டு வா, இன்னைக்கே நீ பணக்காரன் ஆயிடு அப்படி சொல்லிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவர் சொன்ன எலுமீன் விழுமின்ங்கிறது, நீ விழித்துக்கொள், நீ யார் என்று உன்னை உணர்ந்து கொள், இப்படி தூங்கிட்டு இருக்காத, உண்மையான விழிப்புங்கிறது நீ விழிச்சுக்கிறதுலதான் இருக்குது, இந்த விழிப்பு விழிப்பு அல்ல, இது வாழ்க்கை அல்ல அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அது மாதிரி கடவுளை பத்தி அவர் பேசுறது அப்படிதான் பேச வராரு. ஆனா கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும்னு சொன்ன உடனே விவேகானந்தரே சொல்லிட்டார் கடவுளை பார்க்கலான்ட்டு. அப்ப எந்த மாதிரி வேஷத்துல பார்க்கலாம், சிவபெருமான் வேஷத்துல பார்க்கலாமா இல்ல பெருமாள் வேஷத்துல பார்க்கலாமான்னு தேடிக்கிட்டு இருக்க கூடாது. அவர் சொல்றது கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும்னா ஞான கண்ணாலதான் பார்க்க முடியும், ஊனக்கண்ணால பார்க்க முடியாது கடவுளை. இத பகவத்கீதையும் சொல்லும். பகவத்கீதையில வந்து அர்ஜுனன் கேட்பான், அந்த வைபவம் எனக்கு எப்படி தெரியல, அந்த தெய்வீக அனுபவத்தை நான் உணர விரும்புறேன்னு சொன்ன உடனே அர்ஜுனா, அது உன்னுடைய ஊனக்கண்ணால பார்க்க முடியாதுப்பா, உனக்கு ஞானக்கண்ணை தருகிறேன்னு சொல்லிட்டு உபதேசம் காட்டி கொடுத்தாரு. சினிமாவில காட்டுற மாதிரிலாம் அவர் அவதாரம் பண்ணல. ஆக்சுவலா பகவத்கீதையில வந்து உன்னுடைய ஞானக்கண்ணை தருகிறேன் பாருன்னு சொன்ன உடனே சினிமாவில வந்து இவன் கண்ணை திறந்து பார்த்த மாதிரியும், அப்படியே பெருமாள் பெருசா விரிந்த மாதிரியும், அதுல அவருக்கு ஒரு கண்ணுல சூரியன் ஒரு கண்ணுல சந்திரெல்லாம் வந்த மாதிரி எல்லாம் படம் எடுத்திருப்பான். அப்படி வந்து ஞானக்கண்ணில எப்படி பார்க்க முடியும், உருவம் இல்லாத ஒரு கண்ணுல அந்த ஞானக்கண் வழியா எப்படி உருவத்துல பார்த்தான், சினிமாலதான் பார்க்க முடியும். நேர்ல என்னன்னா ஞானம் வந்துவிட்டா அது நீதான உணர்ற விஷயம்தான் அது. அது தெரியாதனால இவனுங்க படம் மாத்தி எடுத்துட்டு மக்கள் எப்படி குழப்பிடுவாங்க. பெரும்பாலும் வந்து சினிமா பார்த்துதான் நம்ம நம்புறோம். நம்ம வாழ்க்கையெல்லாம் எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்குன்னா, இந்த சினிமாவில ஒரு சீன் வந்து அது உண்மைன்னு நம்பிடுவோம், யூடியூப்ல ஒரு சீன் வந்து அது உண்மைன்னு நம்பிடுவோம். ஏன்னா நமக்கு அதான பிரமாணம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரம் பிரமாணம் கிடையாது. நம்ம வேதத்தை படிக்க மாட்டோம், வேத ரிஷிகளுடைய பேச்சை கேட்க மாட்டோம், சினிமாவோட டைரக்டர் சொல்றாருன்னா அதை கேட்டுருவோம். ஏன்னா அவரு தானே உலகத்தையே கண்டுபிடிச்சு எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாரு. அப்ப அவரு வந்து ஒரு படத்தை எடுப்பாரு, அவங்களுக்கு சாதகமா படத்தை எடுத்துக்குவாங்க, அதுல ஒரு கூட்டம் அளம் போதும். அப்படிதான் இந்த மேல்மருத்துவர் அதிபர சக்தியெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு. ஏன்னா அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற காலத்துல மேல்மருத்துவர் ஆதிபுர சக்தி படம் வந்ததுங்க. அப்பெல்லாம் மேல்மருத்துவர் வந்து கேட்பாருக்கு கிடந்த ஒரு கோயில் அது. அந்த பக்கம் ரோடு போயிட்டு இருக்கும்போது சாதாரண நம்ம வீட்டு பார்த்துருக்க முருகன் கோயில் மாதிரி இருக்கும், ஒருத்தரும் கட்டிட மாட்டான். அந்த மாதிரி கிடந்த கோயில்ல ஒரே ஒரு படத்தை எடுக்கிறாரு மேல்மருத்துவர் ஆதிபுரா சக்தின்ட்டு. அதுல வந்து பயங்கரமா புருடா விட்டு எடுப்பாங்க. அவ போய் அப்படி பாம்புக்கு பால் ஊத்துவா, அது அப்படி பண்ண உடனே அம்பாள் தோன்றுவா, அம்பாள் அது செய்வா இது செய்வா, அப்படியே அம்பாள் வணங்க வணங்க உனக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் வருங்கிற மாதிரி படத்தை எடுத்த உடனே எல்லா கிராமத்துல இருந்து கிளம்பிட்டாங்க கூட்டம் கூட்டமா. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அமைப்பை உருவாக்குனாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கங்க வந்து இந்த சக்தி பீடம்னு சொல்லி ஏதோ ஒரு பேரை வச்சு, அந்த எப்படி இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணாங்க. பயங்கரமா ஒரு கூட்டம் உருவாச்சு. இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓம் சக்தி ஓம் சக்தின்ட்டு. அதுக்குன்னு ஒரு கூட்டம் எல்லாம் சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எல்லாம் மாரியாத்தால கூழ் ஊத்துறேன் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போறேன்ட்டு பெண்கள் பூரா போயிடுவாங்க. வெள்ளிக்கிழமையான குளிச்சுட்டு எல்லாம் சிகப்பு சேலை கட்டிடுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் கிராமத்துல இருக்கு, நான் அதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த ஃபேமஸ் எல்லாம் எப்ப நடந்ததுன்னா இப்ப ஒரு 20 ஆண்டுகள்ல. இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேல்மருத்தூர்னா யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த 20 ஆண்டுகள்ல மேல்மருத்தூர் வளர்ந்து இங்க மேல்மருத்தூர்ல யூனிவர்சிட்டியே வந்துருச்சு, எஜுகேஷன் யூனிவர்சிட்டியே வந்துருச்சுன்னா அப்ப எவ்வளவு வளர்ச்சி பாருங்க. ஆன்மீகத்துல பணம் எப்படி கொட்டுது பாருங்க. மூடர்கள் இருக்கிற வரைக்கும் பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். புத்திசாலிகள் இருந்தா பணக்காரன் ஆக முடியாது, மூடர்கள் இருக்க வரைக்கும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கலாம். ஏன்னா உண்டியல்லையும் கொண்டு போய் கொட்டுவானுங்க, டொனேஷனும் அள்ளி கொடுத்துட்டே இருப்பானுங்க. ஏன்னா அங்கே போனால் கடவுள் ஏதாவது கொடுத்துருவாருங்கிற எதிர்பார்ப்புல. ஆனால் இவன் தான் கடவுளுக்கே கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் கடவுள் இவனுக்கு கொடுப்பாருங்கிற கருத்தோடு இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இங்கே தான் பியூட்டியே. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்தா தான் நம்ம தப்பிக்க முடியும். அப்போ என்னன்னா இங்கே அத்வைத விளக்கம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, சூரியன் இடத்துல இருள் இருக்க முடியாதுங்க, இரண்டும் ஒன்றாக சேரவே சேராது. அப்போ ஒன்றே மற்றொன்றை நீக்கும். அப்ப இங்க வெளிச்சம் வந்துட்டா இருள் போயிடும், இருள் வந்து விட்டா வெளிச்சம் போயிடும். ஆனா இங்க இருள் வந்து இருக்கா வெளிச்சம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு, சூரியன் மட்டும்தான் இருக்கு. ஆனா பூமி சுத்துறதுனால உங்களுக்கு இருள் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனா சூரியன் ஒருபோதும் மறைவதில்லை. அது மாதிரி இங்கு சத்து மாத்திரமே இருக்கிறது, சூன்யம் ஒருபோதும் உருவாவது இல்லை. இப்ப புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இருப்பு மாத்திரமே இருக்கின்ற பொழுது இல்லாமைங்கிற விஷயமே இல்லை. அப்படி இல்லாமைங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால நீங்க இந்த உலகம் இல்லை என்று சொல்ல முடியாது. அத்வைதம் வந்து இப்பதான் பாயிண்ட்டுக்கு வருதுங்க. இப்ப நிறைய பேர் வந்து இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உலகம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்ப உலகம் இல்லை உலகம் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்ததுக்கு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா வேதாந்த சாஸ்திரம் வந்து உலகம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. வேதாந்த சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, பிரம்மம் சத்தியம், ஜகத்து அசத்தியம்னு சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், பிரம்மம் சத்தியம், ஜகத்து அசத்தியம் என்று சொல்லவே இல்லை. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்றுதான் சொல்கிறது. அப்ப மித்யாவுக்கும் இங்க அசத்தியத்துக்கும் நிறைய டிஃபரண்ட் இருக்கு வேர்டுக்கு, வார்த்தைக்கு. அப்ப நீங்க சத்து மாத்திரமே இருக்கிறது என்றால் அங்கு அதற்கு எதிரான அசத்து ஒன்று வரவே முடியாது, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அப்ப இங்க இருப்பதெல்லாம் என்னங்க? இருப்பதெல்லாம் இருப்பு மாத்திரமே. அப்ப நீங்க யாருங்க? நீங்க இருப்பு மாத்திரமே, நீங்க தான் இருக்கிறீங்க. நீங்க யாருங்கன்னா பிரம்மம் தான் நீங்க. அதை நீங்க உணராததுனால நீங்க நான் வேறு கடவுள் வேறுனு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறதா இங்க அஞ்ஞானம். இங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பிரம்மம் தான். சர்வம் பிரம்மமயம், ஈசா வாசியம் இதம் சர்வம். அப்ப இங்க இருப்பதெல்லாம் இறைவனே. ஆனா இது ஏன் புரியலன்னா, நமக்கு பாடம் புரியல, அதனால புரியல. அதனால நம்ம இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான்னு தேடுறோம். அந்த மேல்மருவத்திற்கு போனா தான் அருள் கிடைக்கும்னு அங்க ஓடுறோம். திருப்பதிக்கு போனா தான் அங்க அருள் கிடைக்கும்னு அங்க போடுறோம். ஆனா எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீயே. நீ இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது. நீயே அந்த இருப்பு, அவ்வளவுதான், ஒரே வரி. நீயே அந்த இருப்பு, அந்த சத்து தான் நீ. அப்ப உனக்கு வேறாக இன்னொன்று இல்லவே இல்லை. இருப்பதெல்லாம், அப்ப எனக்கு வேறாக இருப்பதெல்லாம் என்னங்க? அதுவே நீ தான். இப்போவோ அது புரியுதான்னு பாருங்க. அதாவது நான் மட்டுமே இருக்கிறேன்னு அத்வைத வேதாந்தம் சொல்லுதே, அப்ப எனக்கு வேறாக இந்த உலகம் இல்லைன்னு சொல்றதா? அப்படின்னா அப்படி சொல்லல. இங்க எது இருக்கிறதோ அது நீயே. அந்த சூரியனும் நீயே, அந்த சந்திரனும் நீயே. நீ இருப்பதினால்தான் சூரியன் இருக்கிறது, நீ இருப்பதனால்தான் சந்திரன் இருக்கிறது, நீ இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுன்னு சொல்லுது. அப்ப நான் இருப்பதினால் எல்லாம் இருக்கிறதுன்னா அது எனக்கு வேறாக எப்படி இருக்க முடியும்? அது எனக்குள்ளேயே இருக்கிறது. அப்ப இங்க எல்லாம் நானே எப்படி இருக்கும்? இதுதாங்க உண்மையான வைபவம். இங்க எல்லாம் நானே அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரியும். நீங்க பணத்தை தேடினாலும் அது நீங்க தான், புகழை தேடினாலும் நீங்க தான், கடவுளை தேடினாலும் நீங்க தான். ஏனென்றால் உங்களுக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு உணரப்பட்டால் இங்க இருப்பதெல்லாம் நீங்களே. அப்ப உங்களிடத்துல இருந்து நீங்கள் எதை பிரிக்க முடியும்? அப்ப உங்களிடத்துல இல்லை என்று நீங்கள் எதை தேட முடியும்? ஒண்ணு இல்லை என்று நீங்க தேடுவது அஜ்ஞானம். இப்ப எனக்கு பணம் இல்லை, நான் பணத்தை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்றது அஜ்ஞானம். என்னிடத்துல புகழ் இல்லை, நான் புகழை நோக்கி போகிறேன் என்பது அஜ்ஞானம். என்னிடத்துல கடவுள் இல்லை, நான் கடவுளை நோக்கி போகிறேன் என்பது அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் தாங்க இங்க இருமைகள். இந்த அஜ்ஞானம் தாங்க நமக்கு வந்து ஜீவத்துவத்தை கொடுத்துருச்சு. ஆரம்பத்திலே நாம இந்த வேதாந்த சாஸ்திரம் எடுக்கும்போது இதே பஞ்சதசையில பேசியிருக்கோம். முதல் டாபிக்ல, அதாவது தத்துவ விவேக டாபிக் பேசும்போது, இங்க ஜீவன் அப்படின்னா அஜ்ஞானம். அப்ப அந்த அந்த புரிதல் நமக்கு வந்துடணும். ஈஸ்வரன் என்றால் என்ன சொல்றான்? இது வந்து அவித்யை, அது வந்து
மாயாங்க.
ஈஸ்வரன் என்றால் மாயா. அப்ப மாயான்னா இங்க வந்து தோற்றம் மாத்திரம்தான், அது இல்லை என்று சொல்லக்கூடாது. அது தோன்றும் மறையும், தோன்றும் மறையும். அப்ப இது வந்து வந்து போகிறத வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும்? இல்லை என்று சொல்லிடக்கூடாது. அது நம்முடைய வைபவம் என்று சொல்லணும். இங்க யார் ஒருவன் இதை உணர்கிறானோ அவனுடைய வைபவம் இந்த பிரபஞ்சம். அப்ப இங்க தோன்றி மறையக்கூடிய இந்த பிரபஞ்சம் அவனுடைய மாயாசக்தி. யாரு? பிரம்மத்தினுடைய மாயாசக்தி. அந்த பிரம்மமே நான் தான் என்று ஒருவன் உணர்ந்து கொண்டா அவனுடைய மாயாசக்தி அவனுதேங்கிறதுனால, அவன் அது தோன்றி மறைகிறது என்று தெரிந்து கொண்டதினால அதில் பாதிப்பு அடைய மாட்டான், அதன் மீது விருப்பு வெறுப்பு காட்ட மாட்டான். ஏனென்றால் அது என்னுடைய வைபவம் என்பது அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்டவன் தான் ஞானி, அவன் தான் ஞானி. அந்த ஞானியிடத்திலே அந்த பேதமை இல்லை, விருப்பு வெறுப்பு கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது. அந்த நிலையில அவன் பேலன்ஸா இந்த உலகத்தை சாட்சியா பார்த்துக்கிட்டு அழகா ஆனந்தமா இருந்துகிட்டே இருப்பான். அவனுக்கு எந்த குறையும் இல்லை, அவன் நிறைவா இருக்கிறான். ஏன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவனுது. அப்புறம் எதுக்கு அவன் கவலைப்படணும்? கால் மேல கால் போட்டு படுத்துட்டு இருப்பான். அப்படிதான் ஞானிகள் பூரா படுத்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் வாழ சொல்லுது நம்முடைய சாஸ்திரம். ஆனா அந்த வாழ்க்கையை வாழ தெரியாம நம்ம இன்னொருத்தர் காலை பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு யார் குற்றம்? நம்முடைய அஜ்ஞானம் தான் குற்றம் என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரிஷிகள் இங்க சொல்றாங்க. ஆகவே சத்து இருக்கும் இடத்திலே சூன்யம் இருக்க முடியாது. அதனால் சூன்யம் முதலில் இருந்தது என்று கூறுகின்ற தத்துவ ரீதியான கருத்து சாத்தியமற்றது என்று சாஸ்திரம் இங்கே அதை உடைக்கிறது என்று இந்த செயலில் பார்க்குறோம். அப்போ இந்த 28வது செயலுக்குண்டான விளக்கம் இதுதானுங்க. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது சாதகனுக்கான உபதேச குறிப்பாக எடுத்துக்கலாம்னா, இல்லாமை என்பது ஒரு கருத்து மட்டும்தான், அந்த கருத்தை அறிகின்ற இருப்பு எப்போதும் இருக்கிறது. அப்போ ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா கூட அதை தெரிந்து கொண்டிருக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான் அல்லவா, அவன் தான் நீ, அதுதான் இருப்பு, அதுதான் தத்துவமசி. அந்த உபதேசத்தை இங்க சாஸ்திரம் முன்னிறுத்துதுங்க. அப்போ சத்து என்ற சூரியன் உதயமானால் சூன்யம் என்ற இருள் நிலைக்கவே நிலைக்காது என்பதுதான் ஒரே வரியில் சொல்லக்கூடிய சித்தாந்த வார்த்தை. இந்த செயலுக்கு நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு சித்தாந்த வார்த்தை என்ன அப்படின்னா, சத்து அப்படிங்கிற ஒரு சூரியன் மட்டும் உங்ககிட்ட உதயம் ஆயிடுச்சுன்னா சூன்யம் என்ற இருள் வந்து இருக்கவே இருக்காதுங்க. அப்ப நீங்க சத்து தான் அப்படிங்கிறத நீங்க உணர்றதுதான் இந்த பாடத்தினுடைய ஆழமான உட்கருத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஸ்லோகம் 29. வியதாதேர் நாம ரூபே மாயையா சதி கல்பித்தே சூன்யசிய நாம ரூபே ச கதாசே ஜீவியதாம் சிரம். இப்ப வந்து ஒரு ஆகாச தத்துவத்துக்குள்ள வராருங்க இந்த இடத்துல. என்ன சொல்றாருன்னா, ஆகாசம் முதலிய பூதங்களின் பெயரும் வடிவமும் மாயையின் காரணமாக சத் மீது கற்பிக்கப்பட்டவைகள் என்பதனாலே, அதுபோல சூன்யத்திற்கு ஒரு பெயரும் வடிவமும் கற்பிக்கப்படலாம் என்று நீ சொல்வாயானால், அப்படியானால் அந்த கொள்கையோடு நீண்ட காலம் நீ வாழ்ந்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்ஞானிகளை பார்த்து ஒரு நையாண்டியாக பேசுகிறார் என்று இந்த குரல்ல நம்ம பார்க்க முடியுது, இந்த செயலில் பார்க்க முடியுது. இந்த செயல் என்ன சொல்ல வர்றாருன்னா, வித்யாரண்யர் போன்ற ஞானிகள் வந்து இந்த புத்த மத துறவிகளுக்கு தமாசா வார்த்தையை சொல்றாங்க, நையாண்டி வார்த்தை என்று சொல்லலாம். இந்த செயலே வந்து ஒரு நையாண்டியா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அருமையான பொருளுங்க இது. எப்படின்னா, ஆகாசம் முதலிய பஞ்ச பூதங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பெயரும் வடிவமும் மாயையின் காரணமாக சத் மீது கற்பிக்கப்பட்டவை அப்படிங்கிறத நாம சொல்றோம். நம்முடைய அத்வைத வேதாந்தம் எப்படி சொல்லுதுன்னா, இங்க சத்து மாத்திரமே இருக்கிறது, அந்த சத்தின் மீது இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து போன கிளாஸ்ல சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்னா, ஒரு கண்ணாடி போன்ற கிறிஸ்டல் கிளியர் கல் ஒன்று இருக்குது, அது இருப்பு. அதன் பக்கத்திலே ஒரு செம்பருத்தி மலர் வச்சுட்டா அதுல கலர் ஏறிக்குது. அப்போ அந்த வெள்ளை நிற பளிங்கு போன்ற கண்ணாடிக்கல் மீது ஒரு நிறம் ஏறி உக்காருதுன்னா, அது அந்த கல் இருப்பதினால, அந்த சத்து இருப்பதினால அதன் மீது வந்து ஒரு விஷயம் தெரியுது. ஆனா அந்த தெரிகிற விஷயம் அதுல ஒட்டவே இல்லையே, அந்த கல்லுல போய் அந்த கலர் ஒட்டவே இல்லையே. அதனால அந்த ஒரு விஷயம் வந்துடுச்சு, அதுல ஒட்டிக்குச்சின்னு சொல்றது அஞ்ஞானம். அதனால அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அதன் மீது இல்லாமை என்ற ஒரு விஷயம் ஒட்டவே ஒட்டாது. அப்படி இருக்கிறத நம்ம எக்ஸாம்பிளா சொல்லி புரிய வச்சோம், நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் புரிய வச்சாங்க. இதை கேட்ட உடனே இந்த புத்த மத துறவிகள் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அவங்க போக்கில் சொல்லிட்டானு. என்ன சொல்லிட்டானுங்கன்னா, சூன்யத்தின் மீது பெயரும் வடிவமும் கற்பிக்கப்படலாம். எப்படி சொல்லிட்டானுங்கன்னா, ஒன்றுமே இல்லை, அங்கு ஒரு பெருவெடிப்பு நடந்தது. ஒன்றுமில்லாத இடத்திலே ஒரு பெருவெடிப்பு நடந்து அதில் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம ரிஷிகள் வந்து நையாண்டி பண்றாங்க, அப்படி நீ சொல்றீங்கன்னா அந்த கொள்கையோடவே நீ வாழ்ந்துகிட்டு இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதமே பண்ணிட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் தானே இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ரிஷிகள் பண்ண ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சுன்னா, நீ வந்து இல்லாத ஒரு விஷயத்திலே இப்படிப்பட்ட உலகம் இருக்கிறது என்று சொல்வாயானால் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ததாஸ்துன்ட்டாங்க நம்ம ரிஷிங்க. அதுதாங்க இப்ப ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆகி எல்லாம் இல்லாத விஷயத்த இருக்கு இருக்குன்னு பிடிச்சிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுதான் இப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரச்சனை. ஆனா நம்ம ரிஷிங்க அப்ப கூட பாருங்களேன், அதை சாபமாவும் கொடுக்கல, அதை எதிர்த்து கூட போராடல. நீ அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு அப்படியே அதை பிளஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. அதுதான் நம்முடைய ரிஷிகள் இடத்துல இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட். அதை இங்க சொல்றாரு, அத சூன்யத்திற்கு ஒரு பெயரும் வடிவமும் கற்பிக்கப்படலாம் என்று நீ சொல்வாயானால் அப்படியானால் அந்த கொள்கையோடு நீ நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டே இருந்தார். வாழ்த்திட்டாங்க, வாழ்த்திட்டாங்கன்னா பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. சூன்யஸ்ய நாம ரூபே ச ததா சேத் ஜீவியதாம் சிரம், நீண்ட காலம் வாழப்பா அப்படின்னு ஆசீர்வாதமே பண்ணிட்டாங்க. அப்போ இப்படி தான் நம்ம ரிஷிகள் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு ஒரு பெருந்தன்மை பார்த்தீங்களா, அதை எடுத்து இங்கே சொல்கிறாரு. அப்போ இந்த செயல்படி நம்ம பார்த்தா என்ன சொல்லலாம்னா, வேதாந்தம் சொல்லுவது போல ஆகாசம் காற்று முதலிய பூதங்களின் பெயரும் வடிவமும் மாயையால் சத்தின் மீது தோன்றியவைகள் என்று வேதாந்தம் சொல்கிறது. அப்போ இதை கேட்டுவிட்ட சிலர் என்ன சொல்லிட்டாங்க, அப்படியானால் சூன்யத்தின் மீதும் இந்த பெயரும் வடிவமும் கற்பிக்கலாமே என்று வாதிடுகிறார்கள். அப்படின்னா நீங்க எப்படிங்க சத்து மீது இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் தோன்றியது, அந்த சத்தின் மீது பஞ்சபூதம் வந்து மேலே உட்காந்துக்குச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, நாங்க அதையே சொல்றோம், சூன்யம் தான் இருக்கு, அந்த சூன்யத்தின் மீது இந்த நாம ரூபம் கற்பிக்கப்பட்டிருக்கு, அப்ப சூன்யத்திலிருந்து பிரபஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாதான்னு கேள்வி கேட்கறான். அப்படி கேட்டானா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்கிறத நம்ம ரிஷிகள் புரிஞ்சுக்கிட்டதுனால அப்படியே இருன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்லோகம் அந்த வாதத்தை நையாண்டியுடன் நிராகரிக்கிறது. ஏனெனில் கற்பனைக்கு ஒரு அடித்தளம் வேண்டும், அடித்தளம் இல்லாத சூன்யத்தில் எதையும் கற்பிக்க முடியாது. இதுதான் நம்முடைய ரிஷிகளுடைய கோட்டு. நம்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீ கற்பனையான ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் கூட அதற்கு ஏதேனும் ஒரு அடித்தளம் இருக்கணும்ப்பா, அந்த அடித்தளம் இருந்தால்தான் அதன் மீது நீ பேஸ்மெண்ட் இல்லாம நீ கட்டடத்தை எழுப்ப முடியாது, அது இருந்தால்தான் நீ அதன் மீது கற்பனையான கதை கட்டி விட முடியும். ஆனா நீ அடித்தளமே இல்லாம ஒன்றுமே இல்லை என்று சூன்யம்னு வாய்க்கோசாம சொல்லிட்டு அதன் மீது பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை உருவாக்குகிறாய் பாரு, அப்ப உன்னை எப்படி சொல்றது, மூடன்னு சொல்றதா புத்திசாலின்னு சொல்றதான்னு கேள்வி கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாருங்க, அதை எடுத்து வித்யாரண்யர் இங்க பேசுறாரு. நாமளும் யோசிச்சு பார்க்கலாம், உண்மைதானே, இப்போ பேஸ்மெண்ட் இல்லாம கட்டணம் எழுப்பிட்டா முடியவே முடியாது இல்லைங்களா, பேஸ்மெண்ட் இல்லாம எப்படி கட்டணம் எடுக்க முடியும். அப்போ இருப்பு ஒண்ணு இருக்குது, அதன் மூலமா இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னு சொன்னா ஏத்துக்கலாங்க. ஆமாங்க, கரெக்ட் தாங்க, இருப்பு இருந்துச்சு, அந்த இருப்புல இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு, ஓகே அக்செப்டட்லாம். ஆனா சூன்யம் தான் இருக்குதாமா, அதாவது எதுவுமே இல்லையாமா, வெறும் சூன்யம் தான் இருக்குதாமா, அந்த சூன்யத்துல இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லலாமேன்னு கேட்டா அவனை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, ஏன்பா இல்லாமைன்னு சொல்லிட்டு வாய்க்கூசாம இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சம் இருக்குதுன்னு சொல்றியே, அப்ப நீ எந்த கருத்தை சொல்ல வர இப்படிப்பட்ட ஒரு சொதப்பலான கருத்தை எடுத்துக்கிட்டு உலகம் பூரா வேற பரப்பி விட்டுருக்கீங்களே, இப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞான கருத்து உலகம் பூரா ரீச் ஆயிருக்கு, ஆனா எப்படிப்பட்ட ஒரு ஞான கருத்து இந்தியாவை விட்டு தாண்டவே இல்லை, இந்தியா விட்டு தாண்டவே இல்லை, இந்தியாவிலேயே தெரியல நிறைய பேருக்கு, அதான் ஒரு பியூட்டி, அதாவது இந்தியா விட்டு தாண்டவே இல்லைங்கிறது கூட அப்புறம் இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியல பாத்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞான மக்கள் இடத்துல தலை தூக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இதை விட எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா, இதை விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட அஜ்ஞானத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவ்வளவு ஒரு அவல நிலை நம்முடைய வாழ்க்கை. அந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் ஆசைதான், அந்த ஆசையில போய் சிக்கி இப்படி சின்ன பின்னம் ஆயிட்டோம். இதை புத்தர் அழகா சொல்றாரு, எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆசை என்று புத்தர் சொல்றாரு. அவர் சொல்ற பாயிண்ட்டை வந்து கிஸ் பண்ணி விட்டுட்டாங்க நிறைய பேருங்கிறத நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் வந்து புத்தருடைய அந்த அவுட்புட்டை வந்து கரெக்டா வெளியே கொண்டு வரல, ஏன் அப்படி கொண்டு வரலன்னு கேட்டீங்கன்னா பாரம்பரியம் சரியா இல்லை, அதாவது வாழையடி வாழையா வரக்கூடிய ரிஷி பரம்பரை நம்முடைய சனாதன தர்மத்துல இருந்த மாதிரி புத்தர் இடத்துல புத்தருடைய ஃபாலோவர்ஸ் வந்து சரியா இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கரெக்டான ஃபாலோவர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா புத்தர் அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க, புத்தர் இதான் சொல்ல வந்தாரு அப்படிங்கிறத அவங்க எக்ஸாக்டா எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த புத்தருடைய கான்செப்டை எடுத்துக்கிட்டு வெளியே கொடுக்கறதுக்கு புத்தர் மாதிரி புத்திசாலிங்க அவருக்கு பின்னாடி போல போல் இருக்கு, அதனால முட்டாள்கள் அவருக்கு பின்னாடி போய் புத்த மதத்தையே சொதப்பல் பண்ணி அந்த புத்த மதத்தையே ரெண்டா மாத்தி அதுல என்னமோ கீன யானம் அப்புறம் இன்னொரு யானம் எல்லாம் பேரை போட்டு குழப்பி விட்டானுங்க. அது மாதிரி இந்த புத்த மதம் வந்து பிரச்சனைக்கு உண்டானதை நம்ம நடைமுறையில பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கற்பனை. அப்ப இது ஒரு முக்கியமான தத்துவத்தினுடைய எல்லையை வரையறுத்து பார்த்தா, மாயா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சத்தின் மீது பெயர் வடிவத்தை கற்பிக்கிறது, சத்து இருக்குது அந்த சத்தின் மீது வந்து உக்காந்துக்கிட்டு ஒரு பெயரையும் வடிவத்தையும் உண்டு பண்ணுது, அதனால அது மாயை என்று சொல்கிறோம். ஆனா அந்த மாயை எப்படி வந்துச்சுன்னு கேட்டா சத்து இருப்பதனால வந்துச்சு, அப்ப சத்து தான் மாயைக்கு ஆதாரம், அது நம்ம சனாதன தர்மத்துல நம்ம நிரூபிக்கிறோம். ஏற்கனவே இந்த பாடத்துல ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், இருப்பு ஒன்று மட்டுமே இருந்தது, அந்த இருப்பினுடைய மாயா சக்தி தான் இந்த பிரபஞ்சமாக விரிந்ததுன்னு நம்ம சொல்றோம். அதை நம்ம ஏத்துக்க முடியும், யார் வேணா ஏத்துக்குவாங்க, அதாவது இதுக்கெல்லாம் பெரிய படிப்பறிவே தேவையில்லை, ஒரு பாமரனுக்கு கூட புரியும். ஆமாங்க, ஒரு பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மத்தினுடைய மகாசக்தி இந்த பிரபஞ்சமா விரிஞ்சதுன்னா என்ன தப்பு இருக்கு, அதுகிட்ட எல்லா சக்தியும் இருக்குது இல்ல, அதுல என்ன நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படின்னு ஒரு சராசரி மனிதன் கூட ஏத்துக்குவான். ஆனா இந்த முட்டாள்கள் சூன்யத்தின் மீது, சூன்யம்னு ஏன் அந்த வார்த்தையை ஹைலைட் பண்றாங்கன்னா, சூன்யம் என்றால் இல்லை என்று பொருள், இல்லாம என்று பொருள். அப்ப சூன்யம் என்றால் இல்லை என்ற ஒரு பொருளை நம்ம முன்னிறுத்தி கொண்டு அதுக்கு அடித்தளமே இல்லை எனும் போது அதில் எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருக்கிறது என்று எப்படி சொல்ல வருகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது அவங்களால பதில் சொல்லவே முடியல. அதனால புத்த மதம் நிலைக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம் என்று இந்த இடத்துல புரிய வச்சுட்டாரு. அப்ப ஆகவே மாயா வந்து சத்தின் மீது தோற்றத்தை உண்டாக்கும், ஆனா சூன்யத்தின் மீது எதையும் உண்டாக்காது. சூன்யம் காரணம் என்ற வாதம் கூட இங்கே முழுமையாக நிராகரிக்கப்படுகிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல நம்ம இதை புரிஞ்சுக்கணுங்க. அப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு இந்த செயலில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இப்ப சொல்லக்கூடிய செயல் வந்து 29. அப்ப எல்லாம் கற்பனை என்ற வாக்கியம் அடித்தளத்தை மறக்க கூடாது. அத்வைதம் உலகத்தை மறுப்பது கிடையாது. அடித்தள உறுதி அந்த மாயை வந்து சத்தை ஆதாரமாக கொண்டு வெளிப்படுகிறது அப்படி என்ற ஒரு ஆழமான விஷயத்தை இங்கு அத்வைதம் நிரூபிக்கிறது. அப்ப இது புரிந்துவிட்டால் நிலையற்றதிலும் நிலை பேறு தெளிவாகும் என்று இந்த இடத்துல உபதேசமா நம்ம பார்க்கணும். அப்ப ஒரே ஒரு வரியில இந்த செயலுக்கான சித்தாந்த குறிப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மாயை என்பது சத்தின் மீது கற்பிக்கப்படுகிறது, ஆனால் சூன்யத்தின் மீது எதையும் கற்பிக்க முடியாது. இல்லாத ஒன்றில் எதுவும் இருக்கவே முடியாது, ஆனால் இருப்பின் மீது எல்லாம் இருக்கும். ஏனால் அது இருப்பதினால் அது எதை வேணாலும் உருவாக்கும், ஆனால் இல்லாத ஒன்று எதையும் உருவாக்கவே முடியாது. இதுதான் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொன்னக்கூடிய மிகப்பெரிய சப்ஜெக்டுங்க. இது வந்து நிறைய பேருக்கு புரியல. அதனால நிறைய பேர் இந்த கான்சியஸ்னஸ், அந்த நிர்விகல்ப சமாதி, அப்புறம் புத்தருடைய வழி இப்படியே போட்டு இங்கிலீஷ் புக்கு பூரா நீங்க படிச்சீங்கன்னா குழப்பு குழப்புன்னு குழப்பி வச்சிருப்பானுங்க. இது நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் புக்கு படிச்சு குழம்பி போனவெல்லாம் இருக்கிறான். அப்புறம் அவனுக்கு வந்து அதுல பேசி வேற இந்த புத்த மதத்தை எடுத்து அதுல இருந்து புத்தர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு புருடா ஊட்டுற ஒரு கூட்டம் இருக்கு. அப்புறம் அதுலயே பாதி புத்தரையும் தூக்கி நம்முடைய அத்வைத ஞானத்தை உள்ள நுழைச்சி ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி எப்படியோ மக்களை வந்து மடைமாற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் அந்த கூட்டம் எல்லாம் வருதுன்னா, அதுக்கு வந்து பணம் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு பாதையா வச்சுக்குது. அதாவது இந்த தியானம் அந்த தியானம்னா ஒரு 10 பேர் வருவான், அதுல ஒரு 10,000 பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு வாழ்ற கூட்டம். அது இப்படிதான் உலகத்தை மயக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை மயங்கி போறவங்களும் அதுல போய்கிட்டே இருப்பாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கு நேற்றா மயங்குறாங்க. ஆதியிலிருந்து மனிதன் மயங்கிட்டே தான் இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு பேரு ஜீவன். அது நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொன்ன மாதிரி யாரும் சொல்ல முடியாது. ஆகவே இன்றைக்கு நம்ம இந்த 29வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். ஏன்னா அதெல்லாம் பெரிய டாபிக்ங்க. சயின்ஸ் கூட பக்கத்துல வர முடியாதுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல்லியே ரொம்ப ஹைலைட்டட் டாபிக். இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா நுணுக்கமா மீண்டும் மீண்டும் கேட்டு கேட்டு இந்த இதுல தெளிவானா மட்டும்தான் நீங்க கரைசி தர முடியும். ஏன் உங்களை வந்து இந்த விஷயத்தை இவ்வளவு டெப்தா இங்க பேசுறாங்க மகான்கள்னா, நீங்க அடுத்த லெவல் பரிமாணத்துக்கு போகணும். 6வது அறிவு பரிமாணத்திலே இருக்கக்கூடாது, 7வது அறிவு பரிமாணத்துக்குள்ள போனாதான் நீங்க உங்களை உணரவே முடியும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பாதை திறக்கும். இது திறக்கிறதுக்கு உங்களுக்கு ஹியூமன் பாடி வேணும், இந்த அத்வைத ஞானம் வேணும். அதாவது நம்ம 7வது அறிவு பரிமாணத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த அத்வைத ஞானமும் இந்த ஹியூமன் பாடியும். இது ரெண்டு தாங்க கிஃப்ட் நமக்கு. இந்த கிஃப்டை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க வந்த வேலையை முடிச்சுக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு புரியலன்னா நீங்க இன்னும் பல பிரிவுகள் எடுக்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.
நன்றி சுவாமி.
நன்றி
நன்றிகள் ஐயா.
நன்றிகள் சுவாமிஜி.
நன்றி ஐயா.